உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
தொழிற்புரை. பிரமன் படைத்தலாகிய தொழிலை செய்வான், மாயோனாகிய திருமால் காத்தலாகிய தொழிலை செய்வான், ருத்ரன் அழித்தலாகிய தொழிலை செய்வான். உயிர்கள் பக்குவம் பெறுதற் பொருட்டு என்றும் மறைத்தலாகிய தொழிலை செய்பவர் மகேஸ்வரர். அதன் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே அருள் புரியும் தொழிலை செய்பவர் சதாசிவர்.
இதுல எல்லாம் கூட நான் சும்மா அந்த இதுகள் ஒன்றும் பிரமாணம் இல்லை, கற்பனையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பிரம்மன் படைத்தல் செய்வான். எங்களுடைய சமயத்திலே பிரம்மனுக்கு கோயில் இல்லை, வழிபாடு இல்லை. ஏனென்றால் அவர் வினையின் வினை என்ன சொல்கிறதோ அப்படி படைக்க வேண்டியதான் அவருடைய வினை. வினை அவருக்கு ஃபைல் வரும். அந்த ஃபைல்ல இந்த ஆன்மாவினுடைய வினை பிரார்த்த வினை இது, அது இப்படித்தான் உடம்பிருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான். அவருக்கு அதை மீறுகிற சக்தியோ மீறுகிற உரிமையோ கிடையாது. ஆகவே அவருக்கு கோயில் வைத்து கும்பிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் படைக்கிற மாதிரி தான் படைப்பார். ஆகவே அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டாம் என்று நியமித்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறது உண்டு. அது மாதிரி காத்தல் கடவுளுக்கு மாயோன் என்று பெயரிடுகிறார்கள். அதாவது நிர்வாகம் பண்ணுவதென்றால் மாயம் பண்ணித்தான் பண்ண வேண்டும் அன்றைக்கே முடிவு செய்திருக்கிறார்கள். அதனாலே அவதாரம் திருமாலுக்கு மட்டும்தான் 10 அவதாரம் எடுக்கிறார். ஏனென்றால் நிர்வாகம் பண்றவன் ஒவ்வொரு நாளும் பல பல அவதாரங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். திடீரென்று புத்தனாக நிற்பான், திடீரென்று ஹிட்லராக நிற்பான். இதெல்லாம் அப்பவே நினைத்து செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அளிக்கிறவர் ருத்ரன். இதெல்லாம் முக்குணத்தின் வடிவான கடவுள் என்பதை நாங்கள் திருக்குறளிலே படித்தோம். சும்மா இது ஒரு சிந்தனைக்கான ஒரு கீறு காட்டுகிறேன். இதுல இருந்து நீங்கள் மேலே போகலாம் என்பதற்காக சொன்னேன். இனி படிக்கிறேன்.
விளக்கம். ஐந்தொழில்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பனவாம். படைத்தல். படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
இது சித்தாந்தத்திலே ஒரு ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். சத்காரியவாதம் என்று அந்த வாதத்துக்கு பெயர். அதாவது இல்லது புறவாது, உள்ளது மறையாது. ஒரு பொருள் சூனியத்திலே இருந்து தோன்ற முடியாது. எங்கோ அது சார்ந்த ஒரு விஷயத்தில இருந்துதான் தோன்ற முடியும். அதுபோல ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது முற்றாக இல்லாமல் போகாது. இது ஒரு கொள்கையை அவர்கள் பொதுவான தத்துவக்காரர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு அடிப்படையாக கொள்வார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது இந்த செய்தியை சொல்லுகிறார். படைத்தலாவது என்னவென்று கேட்டால் இப்போ ஒரு தரம் படியுங்கள்.
படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
ரெண்டு சொற்கள் கொஞ்சம் நீங்க இன்னும் ஆழமா போகலாம்ன்றதுக்காக சொல்லுகிறேன். பூரண தெளிவோட சொல்லவில்லை என்று சொல்லுகிறேன். குறித்த ஒரு இடத்தில் ஒரு பொருள் இல்லை என்பது ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஒரு இப்போ ஒரு இடத்திலே சொல்றது, ஒரு இந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல தமிழர் இல்லை என்கிறேன். இப்ப என்ன ஆகிறது? குறித்த ஒரு இடத்திலே ஒரு பொருளை, ஒரு பொருள் இல்லை அந்த இட குறித்த இடத்தில் இல்லை, அது ஒன்று. இன்னொன்று அப்படி ஒன்றே இல்லை. நான் சொல்றது அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிகிறதா? சுந்தரகாண்டத்திலே ராமாயணத்திலே கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது கம்பன் சொல்லுகிறார், ஒன்றே ஒன்றேயாம், பல என்றுரைக்கும் பலவேயாம். எல்லாரும் இந்த தத்துவ கடல்களிலே எப்படி நீராடி வந்திருக்கிறார்கள் என்றது நமக்கு வியப்பு தருகிறது. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலையாம், பலவேயாம். கடவுளை ஒன்று சொல்ல போறாயா? ஒன்றுதான் சொல்லுகிறவனுக்கு அதுதான் முடிவென்றால் அதுதான். இல்லை பல என்று சொல்ல போறாயா? பலவும் தான். இது ஒரு என்ன என்ன சொல்லுவோம், இந்த இவர் சமாளிக்கிறார் என்றது அதுவல்ல, இதுதான் நிஜம். ஒன்றென்று நினைத்தால் ஒன்று, பலவென்று நினைத்தால் பல. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். அடுத்தது சொல்றார் பாருங்க, இன்றைய எண்ணின் இன்றையாம், உள்ளதன் துறைக்கும் உள்ளதையாம். அப்ப அன்றுக்கும் இன்றுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அன்றைய எண்ணின் அன்றேயாம், இன்றைய எண்ணின் இன்றையாம். அன்று என்பது இன்றைக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், குறித்த ஒரு பொருள் ஒரு இடத்திலே இல்லை என்பது ஒன்று, ஒரு பொருளே இல்லை என்பது ஒன்று. ஒரு குறித்த இடத்திலே ஒரு பொருள் இல்லாத பொருள் அந்த இடத்திலே தோன்ற முடியும். இல்லையே இல்லை என்ற பொருள் என்றும் தோன்ற முடியாது. இது ரொம்ப நுட்பமா அதுதான் இவர் இந்த முயல் கொம்பை வைத்து காட்டுகிறார். முயல் கொம்பு என்றது என்றும் இல்லாத பொருள், ஆகவே அது தோன்ற வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு கற்பனை பண்ணுகிறோம், முயல் தெரியும், கொம்பு தெரியும், இது ரெண்டையும் சேர்த்து இல்லாத ஒரு பொருளை கற்பனை பண்ணி சொல்லுகிறோமே தவிர அப்படி ஒன்று இல்லை. இல்லை என்றால் என்றும் இல்லை. ஆகவே என்றும் இல்லைக்கும் குறித்த ஒரு இடத்திலே இல்லைக்குமான வித்தியாசம் இருக்கிறது. என்றும் இல்லாத பொருள் தோன்றவே முடியாது, குறித்த இடத்தில் இல்லாத பொருள் தோன்றக்கூடும். அது ரெண்டையும் தான் கம்பன் அங்கே அன்றே எண்ணின் அன்றேயா, இன்றே எண்ணின் இன்றேயா என்று ரெண்டாக பிரித்து சொல்லுகிறான். படியுங்க.
படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம், அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும். உள்ளதை ஏன் தோற்றுவிக்க வேண்டும்? அதுதான் உள்ளதாயிற்று என வினவலாம். உள்ளது என்பது
உள்ளது என்றால் அது உள்ளதுதானே, பிறையன் தோற்றுவிக்க வேண்டும்.
உள்ளது என்பதன் பொருளை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று காரண நிலை, மற்றொன்று காரிய நிலை. காரண நிலையாவது ஒரு பொருள் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி புறப்படாதிருக்கும் நிலையாகும். காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையாகும்.
ஆழவித்துக்குள்ளே ஆலமரம் காரண ரூபமாக நிற்கிறது. அந்த பெரிய ஆலமரம் கடவுளுடைய படைப்பு அற்புதங்களிலே இதெல்லாம் ஒன்று. சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான், சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான். இந்த பெரிய மரத்துக்கு ஒரு ஒரு புள்ளியளவான விதையை வைத்து அதற்குள்ளே காரண நிலையிலே ஆலமரத்தை வைத்திருக்கிறான். ஆகவே ஒரு பொருளுக்கு காரண நிலை என்ற ஒன்று உண்டு, காரிய நிலை என்ற நிலை உண்டு. அதை இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், காரண நிலையிலே இருந்து காரிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல் என்கிறார். காரணம் சூக்மமாக இருக்கும், காரியம் தூளமாக இருக்கும்.
காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலை நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையே ஆகும். களிமண்ணால் ஆகிய குடத்தை எடுத்துக்கொள்வோம். குடமானது தோன்றுவதற்கு முன்னே தனது காரணமாகிய களிமண்ணில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது. அதுவே குடத்தின் காரண நிலை. பின் வனைபவனின் முயற்சியால் அது வெளிப்பட்டு புலப்படும் நிலையை எய்தியது. இந்நிலையே காரிய நிலை. இவ்விரு நிலைகளும் எல்லா பொருள்களுக்கும் உண்டு. காரண நிலையில் புலப்படாமல் உள்ள பொருளை புலப்படும் காரிய நிலைக்கு கொண்டு வருதலே படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் எனப்படும். உள்ளதை தோற்றுவித்தல் என்பதன் பொருள் இதுவே ஆகும். உலகை படைத்தல் என்பதனை இந்த வகையில் நாம் நோக்க வேண்டும். படைப்பதற்கு முன்னும் உலகம் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது என்று கொள்ள வேண்டும். குடத்திற்கு மூல காரணமாய் நிற்பது களிமண். அதுபோல உலகிற்கு மூலமாய் நிற்பது எது? அதுவே மாயை. மாயை என்னும் மூலப்பொருளை பற்றி நாம் முன்பே விரிவாக அறிந்துள்ளோம். அந்த மாயையிலே தான் இந்த உலகம் ஒடுங்கி இருந்தது. அதிலிருந்து உலகை வெளிப்படுமாறு செய்தலே படைத்தல் தொழில் என்பதாகும். இவ்வுலகமானது உடல், கருவி, நிலம், நுகர்ச்சி பொருள் என நான்காக பாகுபட்டு நிற்கும். இவை தனு, கரணம், புவனம், போகம் எனப்படும். இவற்றை தோற்றுவித்து உயிர்களோடு பொருத்துதலே படைத்தல் தொழிலாகிறது.
அதாவது படைத்தலை விளங்கப்படுத்தி விட்டார். காத்தலை சொல்ல போகிற எப்பொழுதும் அந்த ஒரு உண்மை புரிந்து கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல படியேறி கொண்டு போகிற மாதிரி மாயைதான் உலகத்தினுடைய முதல் காரணப்பொருள். அதிலே இருந்து காரியமாக உலகத்தை தோற்றுவிப்பது படைத்தல் தொழிலினுடைய வேலை. இப்போ இந்த அழித்தல் என்று வருகிற பொழுதும் இதே செய்தியை சொல்லுவார்கள். எப்படி என்று சொல்வார்கள் என்றால், ஊழிக்காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. ஊழிக்காலம், இறைவன் எல்லா உயிர்களையும் உடல்களையும் ஒடுக்கி வைத்து விட்டு இறைவன் ஓய்வெடுப்பான. இறைவனுக்கும் ஒரு ஓய்வு தேவை என்று கருதி சொல்வார்கள். இறைவன் ஓய்வெடுப்பான். அந்த ஓய்வு காலத்திலே போர் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை கையிலே வைத்திருப்பார் சிவன் என்று சொல்லி திருவாசகத்தினுடைய பெருமையை நமக்கு பெரியவர்கள் உணர்த்துவார்கள். அந்த ஊழிக்காலத்திலே என்ன செய்வார் சிவன் என்றால், பழையபடி இந்த உலகத்தை தன்னுடைய காரணரூபமான மாயைக்குள்ளே ஒடுக்கி வைத்துவிட்டு அவர் ஓய்வெடுப்பார் என்பதுதான் இந்த ஊழிக்காலம் செய்தி வருகிற பொழுது சொல்வ அதை தெளிவாக சொல்வார்கள். அதுதான் நிலை. ஆகவே காரண ரூபத்திலே இருந்து காரிய ரூபமுக்கு மாற்றுதல் படைத்து அதை பிரம்மன் செய்வார். இனி அடுத்தது
காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள், தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து பயன் கொள்ளுகின்றன. வினைகளை செய்கின்றன. வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்கின்றன. இவ்வாறு வினை நுகர்ச்சியின் பொருட்டு உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு முதலியவற்றை குறித்த காலம் வரை நிற்கும்படி செய்தலே காத்தல் தொழிலாகும்.
நாங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று வித்யா தத்துவங்கள் படித்திருக்கிறோம். அது இனி இந்த நூலில் இனித்தான் அது வரப்போகிறது. ஒரு ஒரு உயிருக்கான வினையினுடைய பக்குவப்பட்ட வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அது அந்த இடத்திலே தெளிவாக விளங்குவோம். குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கிறதுக்கு காலம் நியமித்து இறைவன் அனுப்புகிறான். அப்போ ஒரு உயிர் உடம்போடு கூடி உலகத்திற்கு வருகிற பொழுது அதற்கான காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன எக்ஸசைஸ் செய்தாலும் அந்த காலம் முடிய போக வேண்டியதுதான். நம்முடைய மனித உணர்வாலே இந்த ஒருவர் இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கிறாரே, மறைத்தல் செய்து கொண்டிருக்கிறதாலே ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஃபேஸ்புக்ல ஒரு செய்தி பெறவும் அதை அதை செய்து இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஏதோ விதத்திலே அந்த உடம்பை விட்டு உயிர் கடனும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி வந்த உயிர் போவதற்கான தேதியோடு வந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே உயிர் தன்னை பொருத்தி வாழ்கின்ற அந்த அந்த வாழ பண்ணுவதற்கு பெயர் தான் காத்தல். காத்தல் என்றால் நெடுக சாகாமல் இருக்க பண்ணுவதல்ல, அதற்காக வகுக்கப்பட்ட காலத்திலே அது தன்னுடைய அனுபவத்தை பெறும் வண்ணம் அதை பாதுகாத்தல். இதிலேதான் இதிலே பதில் சொல்ல முடியாத கேள்வியில் நான் இப்பவும் சொல்லுவேன், எந்த தத்துவத்தை படித்தாலும் எந்த தத்துவமும் முழு கேள்விக்கும் பதில் சொல்லாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இறை நோக்கிய தேடலிலே அறிவாலே ஓரளவு கிட்டே போகலாமே தவிர முழுக்க விளங்க முடியாது. அது சித்தாந்தம் என்று இல்லை, வேதாந்தம் என்று இல்லை. பதில் சொல்ல முடியாத கேள்விகள் எந்த தத்துவத்திலேயும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது சரியான தத்துவம் என்று பெயர். ஏனென்றால் நம்முடைய அறிவாலே முழுவதும் தத்துவங்கத்தாலே முழுவதும் இறைவனை விளங்கி விட்டோமானால் நம்முடைய சித்தறிவுக்குள்ளே அடங்கியதாகிய குற்றம் பேரறிவுடைய இறைவனுக்கு வந்துவிடும். ஒரு பெரிய அண்டாவுக்குள்ளே ஒரு டம்ளர் வைக்கலாம், ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு அண்டா வைக்க முடியாது. நம்முடைய அறிவு சித்தறிவு, இறைவன் பேரறிவு. ஆகவே பேரறிவுடைய இறைவனை சித்தறிவாலே முழுமையாக விளங்க முடியாது. அது எந்த பெரிய ஞானி விளங்கப்படுத்தினாலும் முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது. அதனாலே எல்லா தத்துவங்களுக்குள்ளேயும் குறைபாடுகள் இருக்கும். இப்போ நாங்கள் என்னமோ சொல்ல நினைச்சு மறந்து போனேன். என்ன படிப்போம், அதை படித்தெடுத்து வாசியுங்கள்.
காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள் தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு
வந்துவிட்டது. என்ன சொல்ல வந்தேன் என்றால், காத்தல் என்பது ஒரு ஒரு கடவுள் இருந்து இந்த உயிருக்கு இது வினை இவ்வளவு காலம் என்பதை பாதுகாக்கிறார். கொலை போன்ற குற்றங்கள் எங்கே கடும் குற்றமாக கருதப்படுகிறது என்றால், நாங்கள் இறை செயலிலே போய் தலையிடுகிறோம். ஒரு உயிரை இறைவன், ஒரு திருமால் என்கிற இறைவன் காத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இறையை, அந்த உயிரை நம்முடைய வன்மை கொண்டு அளிக்கிறோம் என்றால், நாம் அந்த உயிரை கொள்ளவில்லை, இறையோடு மோதுகிறோம் என்பது அர்த்தம். இதை சொன்ன உடனே நீங்கள் உடனே ஒரு கேள்விக்கு தயார் பண்ணிவிடுகிறீர்கள், அப்படியானால் திருமால் தோற்று போய்விட்டாரா என்று கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. இப்படி ஒரு செயலும் உலகிலே நடக்கிறது. ஆகவே ஒரு கொலை நிகழ்ந்தால் அது அவனுடைய விதியா விதியின்மையா என்பது பற்றி எல்லாம் போக போகத்தான் ஆராய முடியுமே தவிர இந்த இடத்திலே வைத்து ஆராய முடியாது. ஆகவே வகுக்கப்பட்ட காலத்துக்கு அந்த உயிர் தன் அனுபவத்தை பெறப்பண்ணுவதுதான் காத்தல். இவ்வளவும் புரிந்து கொள்ளுங்க.
அழித்தல். இனி உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து அவற்றின் காரணத்தில் ஒடுக்குதலே அழித்தல் தொழில் எனப்படுகிறது. எந்த உயிரும் தனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பையும் உலகையும் விட்டு பிரிவதை விரும்புவதில்லை. சாவு என்பது உயிருக்கு சொல்ல முடியாத துன்பமாகும். சற்று முன்வரை நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தவர் திடுமென மாண்டு விடுவதை காணும் போது அவரை சார்ந்தவர் மனம் என்ன பாடுபடுகிறது? இறைவனே, இது என்ன அநியாயம், உனக்கு கண் இல்லையா என்று கதறுகிறார்கள். இப்படிப்பட்ட அழித்தலை இறைவன் செய்தல் நன்றோ என ஐயுறலாம். ஓர் எடுத்துக்காட்டினால் இதற்கு விடை கூறலாம். மகன் நோய்வாய்ப்பட்டு இழைத்திருந்தான். தந்தை மிகவும் கவலைப்பட்டார். மருத்துவர் வந்து பார்த்தார். பையனுக்கு இப்பொழுது முழு ஓய்வு தேவை, படிப்பது கூட அவனது நிலையை பாதிக்கலாம் என்று கூறி சென்றார். அவர் சொன்ன அறிவுரையை பையன் சரியாக பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவன் வெளியே சென்று விளையாட விரும்பினான். ஆனால் தந்தையார் அனுமதிக்கவில்லை. இரவு நேரத்தில் கண்விழித்து படிக்க விரும்பினான். அதற்கும் தந்தையார் விடவில்லை. புத்தகத்தை எடுத்து பூட்டி வைத்தார். விளக்கை அணைத்து விட்டார். இதையெல்லாம் கண்டு மகனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும், அப்பாவாயிற்றே. மகனுடைய பார்வையில் தந்தையின் செயல் கொடுமையானதாக தெரிகிறது. ஆனால் மகன் மீது கொண்ட அன்பினால் அல்லவா தந்தை இப்படியெல்லாம் செய்கிறார்? விளையாட்டுப் பொருளை அவனிடமிருந்து விலக்கி வைக்கிறார், விளக்கை அணைத்து வைக்கிறார், புத்தகத்தை அவனிடமிருந்து பிரித்து வைக்கிறார். இத்தந்தையின் செயல் போன்றது இறைவன் செயல். வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்த உயிர்கள் அதனால் இழைப்பு எய்தி நிற்கும். அவ்விழப்பினை நீக்க கருதுகிறான் இறைவன். அதன் பொருட்டே உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து வைக்கிறான். உயிர்களின் பார்வையில் இச்செயல் கொடுமையானதாக தோன்றலாம். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் அல்லவா இறைவன் இப்படி செய்கிறான் என்பது புலனாகும். இறைவன் அழித்தலை செய்வது உயிர்களின் நன்மைக்காகவே என்பது விளங்கும்.
முடிஞ்சதா?
அந்த அந்த பத்தி முடிஞ்சதுங்க.
சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் போல இதுல சொல்லி இருக்கிறார். இறைவன் பெருங்கருணையாளன். இறைவனுடைய எண்கணத்திலே ஒன்று பேரருள் உடைமை என்று நாங்கள் சைவத்திலே அதை தெளிவுபடுத்துகிறோம். சைவாக மங்கள் கூறும் என்று பரிமலர் எழுதுகிறார். எண்குணங்கள் அதிலே ஒன்று பேரருள் உடைமை. பேரருள் உள்ள இறைவன் ஒரு உயிரை அழித்து வருத்தலாமா என்பது கேள்வி. இறைவனுக்கு பேரருள் என்று சொல்கிறீர்களே, ஒரு உயிர் துடிக்க துடிக்க அது இறக்கிறதே, அதை இறைவன் செய்யலாமா என்று கேள்வி எடுப்ப அங்கேதான் இப்போ நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். என்னவென்றால், உறப்பற்றினாலே ஏற்படுகிற சில விஷயங்கள் மயக்கம் காரணமாக ஏற்படுகிற விஷயங்களே தவிர உண்மை விஷயங்கள் அல்ல. இப்போ ஒரு மரணம் கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம் என்றால், நமக்கு ஒருவர் நம்மை மறைத்தல் தொழில் செய்து இந்த உலகம் உண்மை என்பது போட காட்டி, உற்றார் உறவினர்கள் சொத்துக்கள் எல்லாம் உண்மை என்பது போட காட்டி, இவற்றையெல்லாம் விட்டு பிரிய போகிறோமே என்று உணர்த்தி அதனாலே துன்பப்படுகிறோமே தவிர உண்மை சிந்தித்தால் மரணம் என்பது நமக்கு தரப்படுகிற ஓய்வு என்பது தெரியும். உயிர்கள் ஆணவ பயப்பட்டு அதனாலே வினைகள் தேடி அந்த வினைகள் மூன்று வகையாக வந்து சேர்ந்து ஏற்கனவே நிறைய இருக்கிற வினைகள் பிறகு அனுபவிக்க கொண்டு வந்த வினைகள் கொண்டு வந்த இடத்திலே சேர்க்கிற வினைகள் என்று வினைகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கும். இந்த வினைகளிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் ஆண்டவன் ஒரு உயிருக்கு இணைத்து ஒரு பிறவியை கொடுக்கிறான். இப்படி ஒரு பிறவியிலே கொண்டு வருகிற வினைக்கு பிராரத்துவம் என்று பெயர் என்று முந்தி படித்திருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகள் மலை போல குவிந்து கிடக்கிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், எப்படியும் இவர் இதை அனுபவித்து முடிக்கத்தான் வேணும். ஆகவே அந்த அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு உயிரை வருத்தி வேலை செய்வதில்லை. அது ஒரு ஒரு கருணை உள்ள ஒரு எஜமானனுடைய இயல்பு. வீட்டிலே வேலை செய்ய ஒரு வேலைக்காரனை கூப்பிடுகிறோம். எவ்வளவோ வேலை கிடக்கிறது, ஒரே நாளிலே அந்த வேலையை செய்வித்தான் என்றால் அந்த எஜமான் கருணையுள்ளவன் இல்லை. அவன் இடையிடையே ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த வேலையை செய்பவனுக்கு இடையிடையே ஓய்வு, அது பல விதமான ஓய்வு கொடுக்கலாம். ஒரு 10 மணிக்கு ஒரு தேநீர் கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் ஓய விடுவது, பிறகு மத்தியானம் சாப்பாட்டில் நீண்ட நேரம் ஓய விடுவது, மாலை வந்து விட்டால் இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று ஓய விடுவது என்று ஓய்வுகள் கொடுத்து வேலை வாங்குகிறவன் தான் உண்மையான எஜமான், கருணை உள்ள எஜமான். நமக்கு வாய்த்த இறைவனும் கருணை உள்ள எஜமான். இணைகளை அனுபவிக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிற பொழுது எங்களுக்கு இந்த வெளிப்பற்றாலே மரணம் துன்பமாக தெரிகிறதே தவிர மரணம் துன்பம் இல்லை. மரணம் ஓய்வு என்று திருவள்ளுவர் சொன்னதை நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உறங்குவது போலும் சாக்காடு, தூங்குவது போலத்தான் மரணம் இருக்க போகிறது என்று பொய்யாமொழி புலவர் சொல்லுகிறார். தூங்குவது எவருக்காவது வேதனையாக இருக்குமா? தூங்குவது என்பது இப்ப நான் இதெல்லாம் என்னது திருப்பி திருப்பி சொல்றது என்று நான் எனக்கு முன்னே சொல்லிக் கொள்றது, மரண பயத்தில இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம், நம்பிக்கையான ஒருவரிடம் இருந்து கிடைத்திருக்கிறது. ஆகவே தூக்கம் நிச்சயமாக எங்களுக்கு துன்பம் தரப்போவதில்லை, அது போல மரணமும் துன்பம் தரப்போவதில்லை என்று ஒரு பெரிய மனுஷன் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்ப இந்த இதை ஏன் தருகிறார்? வினையைத்தானே அனுபவிக்க வேண்டும். மொத்தமா ஒரு நீண்ட ஒரு 2000 ஆண்டு புறவியை தந்து, வயதை தந்து, அனுபவிக்கக்கூடிய வினையெல்லாம் அனுபவித்து முடித்து விட்டுவா என்று சொன்னால் சோகமாயிட்டே தெரிஞ்ச 100 பிறவி என்று கேட்டால் அந்த ஆன்மா துடிதுடித்து போய்விடும். பெரிய வேலைகள் முழுவதையும் இன்றைக்கே செய்து விட்டு போ என்று சொல்வது போன்ற வேலை அது. அதனாலே இறைவன் என்ன செய்கிறான் என்றால் ஓய்வு தருகிறான். அந்த ஓய்வை பலவிதமாக தருகிறான். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். எப்படி தருகிறான் என்றால், ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சிலபஸ் படித்து முடிக்க வேண்டும். நான் விளக்கமாக சொல்லுறவோமே இதுதான், இந்த இந்த ஆண்டுக்கு இது இந்த சிலபஸ் இவ்வளவும் படிக்க வேண்டும் என்றால் 3 மாதத்துக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டிருப்பார்கள். ஒரு 10 நாள் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களை இருக்க வைத்து தூங்க விடாமல் காலையிலிருந்து இரவு அடுத்த நாள் காலை என்று பாடத்தை படிப்பால் 10 நாள்லேயே அந்த சிலபஸ் முடிக்கலாமா? முடிக்க முடியாதா? முடிக்கலாம். என்ன 3 மாதத்தை அப்படித்தான் படிப்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பிக்கிறதே, ஒட்டேதான் படிப்பித்தால் 10 நாள்லேயே படித்து முடிக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு மிச்ச நாட்கள் எல்லாம் ஓய்வு நாளாக வருமே என்று நினைத்தால் அது மூடத்தனம். இன்றைக்கே அதை செய்ய முடியவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு விட்டு செய்விக்க வேணும். அதுக்குத்தான் இப்ப பாடத்திட்டம் போட்டு முறைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கே அது நிலை. அப்படி அமைக்கிற பொழுது 3 விதமான விடுமுறை விடுகிறார்கள். ஒன்று, பாடசாலைக்கு வந்தால் படித்துவிட்டு அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு பாடசாலை முடிந்து போவது, இது ஒரு விடுதலை, ஓய்வுக்கான ஒரு இடம். இன்னொன்று, வார இறுதியிலே சனி ஞாயிறு என்று ஒரு கொஞ்சம் பெரிய விடுதலை, அது இன்னொன்று. அதற்கு பிறகு டேர்ம் லீவு என்று சொல்லி ஒரு டேர்ம் ஹாலிடே சொல்வார்களே, அப்படி ஒரு பெரிய, அது இன்னும் ஒரு மாச லீவு. படிக்கிறதுக்கே இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். இதைத்தான் இறைவனும் செய்கிறான். ஆன்மாவினை அனுபவிக்கிற பொழுது ஓய்வெடுப்பதற்காக இந்த 4 ஆண்டம் விடுகிற லீவு மாதிரி நமக்கும் ஒரு லீவு விடுகிறான். அதற்கு தூக்கம் என்று பெயர். உறக்கம் என்ற ஒன்றை வைத்து ஆன்மாவை ஓய விட்டு அடுத்த நாள் இன்னும் உற்சாகமாக அந்த வினை அனுபவிக்கிறதுக்கு தயார் பண்ணுகிறான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு களைப்பு வேதனை இருந்தாலும் தூங்கி எழும்புகிற பொழுது அடுத்த நாள் மனதிலே உற்சாகம் வந்து விடுகிறது. இனி அதை செய்வோம் என்று உற்சாகம் வருகிறது அல்லவா? அது தூக்கத்தின் தூக்கம் தந்த உற்சாகம். அப்ப அந்த ஓய்வுக்கு முதல் ஓய்வு 4 ஆண்டும் கிடைக்கிற ஓய்வு. அதுக்கு பிறகு இரண்டாவது ஓய்வு என்ன ஓய்வு என்றால், இந்த நான் சொன்னேனே வாராகிருதியிலே ஒரு ஓய்வு, ரெண்டு நாள் ஓய்வு என்பதற்கு மரணம் என்று பெயர். மரணத்திலே கடவுள் கொஞ்சம் நீண்ட ஓய்வு தருகிறான். ஒரு பிறவியை முடித்து கொஞ்சம் நல்லா ஓய விட்டு இன்னொரு பிறவி தந்து அதை புதுப்பித்து விடுகிறான். இது மூன்றாவது, இரண்டாவது ஓய்வு. மூன்றாவது ஓய்வு ஊழிக்கால ஓய்வு என்று ஒரு ஓய்வு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லா உயிரையும் அழைத்து மாயையிலே ஒடுக்குவான் என்று சொன்னேனே, அது ஊழிக்கால ஓய்வு. இந்த ஓய்வுகள் எல்லாம் ஆன்மாவினுடைய களைப்பு நீங்க தரப்படுபவை. இறைவன் ஒன்றும் ஆன்மாக்களிலே கோபப்பட்டு இதை செய்வதாக நினைக்க கூடாது. ஒரு நூலுக்கு பெயரே வைத்திருக்கிறார்கள், கோப பிரசாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மூன்று ஓய்வும் ஒரு உயிருக்கு வழங்கப்படுகிறது. அழித்தல் என்பது இதுதான். ஒரு ஆன்மா வினையை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு தயார்படுத்தும் முகமாக அதை பழையபடி ஒடுக்கி கொஞ்ச காலம் ஓய்வு எடுத்து விட்டு திருப்பி அதை இயங்க விடுவது என்பதைத்தான் நூலாசிரியர் விளக்கப்படுத்துகிறார். ஆகவே படைத்தல் படித்து விட்டோம், காத்தல் படித்து விட்டோம், அழித்தல் படித்து விட்டோம். இனி அருளல்
மறைத்தல் அருளல்
இனியா
மறைத்தல்
மறைத்தல் அருளல் படிக்க வேண்டும். சிவபெருமானே ஓய்விட்டு ஓய்விட்டு படிப்பிக்கிற பொழுது நாங்களும் இதாக இன்றைக்கு நாங்கள் இந்த அளவிலே ஓய்வெடுத்து நாளை அனுமதிப்படுத்த.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.